நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நான் எல்லோருக்கும் அன்புடன் நன்றி சொல்லி விடைபெற வேண்டும். நான் ஓடி ஓடி செய்த வேலைக்கு எனக்கு பின்னால் நின்று உதவினோர் பல. எல்லோருக்கும் நன்றி.
இந்த குரலுக்கு சொந்தக்காரர் நேற்று முன்தினம் மார்ச் மாதம் 26 சனிக்கிழமை சிட்னியில் காலமான திருமதி ஞானம் ரத்னம் அவர்கள். இலங்கை வானொலியின் கல்வி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளை கேட்டவர்களோ இலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்த்தவர்களோ அந்த குரலை கேட்டிருக்காவிட்டாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னணியில் இருந்து இயக்கியவர் அவர். கடந்த வருடம் ஜூலை மாதம் 17 திருமதி ஞானம் ரத்னம் அவர்களது 92 அகவை நிறைவையொட்டி ஒலிபரப்பு கலைஞர்கள் நடத்திய வாழ்த்து நிகழ்ச்சியின் இறுதியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடமிருந்து விடைபெறும் போது அவர் கூறிய வார்த்தைகள் அவை. திருமதி ஞானம் ரத்னம் அவர்கள் யார் என்றும் அவர்கள் இழப்பு ஏன் பெரிது என்றும் பிரபல வானொலியாளர் இரா சத்யநாதன் எம்முடன் பகிர்ந்து கொண்டார்.
அம்மா என்று பலராலும் அழைக்கப்பட்டவரும் இலங்கை வானொலியின் மூத்த ஆளுமைகளுள் ஒருவராக எம்மிடையே சிட்னியில் வாழ்ந்து கொண்டிருந்தவருமான திருமதி ஞானம் ரத்னம் அவர்கள் கடந்த சனிக்கிழமை என்று காலமானார்கள். இலங்கை வானொலியின் மூத்த ஆளுமைகளாக நம்மிடையே வாழ்ந்தவர்களின் வரிசையில் திருமதி ரத்தினம் அவர்களுடைய மறைவுடன் அந்த சகாப்தம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இன்று ஒருவர் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு முழு உலகுக்கும் ஒலிபரப்பக்கூடிய வகையில் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து விட்டது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில், ஏன் இன்றைய காலகட்டத்திலும் கூட, தேசிய அல்லது வர்த்தக ஒலிபரப்பு நிலையம் என்பது ஒரு வளாகம், கேம்பஸ் போன்று பெரியது. இலங்கை ஒலிபரப்பு நிலையம் லண்டன் BBC நிலையத்தை நிர்மாணித்த தொழில்நுட்பவியலாளர்களால் அதே சௌகரியங்களுடன் வடிவமைக்கப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது. பல மொழிப்பிரிவுகள், வர்த்தக, தேசிய, சங்கீத, சமய, கிராமிய, செய்தி, கல்வி, சிறுவர் என்று அவற்றுள் பல உபப்பிரிவுகள், அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சி கட்டுப்பாட்டாளர்கள், இயக்குநர்கள், ஒலி மற்றும் மின்துறை தொழில்நுட்பவியலாளர்கள், இசைக்கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள், அலுவலக ஊழியர்கள் என்று 100 ஊழியர்களை கொண்ட நிலையம் இலங்கை வானொலி. பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பின் போது இடையிடையே வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றியிருந்த திருமதி ரத்தினம் அவர்கள் பின்னர் 1950 நிகழ்ச்சி தயாரிப்பாளராக கல்வி சேவையில் முழுநேர பணியில் இணைந்தார். அதன் பின்னர் 1970 தமிழ் சேவையில் மேலதிக இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். பின்னர் நிகழ்ந்த ரீஸ்ட்ரக்சர் என்ற மறுசீரமைப்பின் போது இந்த பதவி ஒழிக்கப்பட்டு அவரது பதவி கண்ட்ரோலர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் என்று மாற்றப்பட்டது. இடையில் வானொலி சஞ்சிகை பிரிவில் சிறிது காலம் பணியாற்றினார். 1978 தமிழ் சேவையில் மேலதிக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 1982 ஸ்ரீலங்கா ரூபவாகினி தொலைக்காட்சி கூட்டுத்தாபனம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் நிகழ்ச்சி இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டார். 1981 அவரது கணவர் பண்டிர ரத்தினம் அவர்கள் காலமானார்கள். 1983 இனக்கலவரத்தின் பின் தனது இரு மகன்களுடன் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்தார் திருமதி ரத்தினம். அதன் பின்னர் அவர் முற்றுமுழுதாக அரசாங்க காரியாலயமாகிய வரி திணைக்கள பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். தனது 65 வயதில் ஓய்வு பெற்றார். பின்பு நியூ சவுத் வேல்ஸ் மாநில தமிழ் பாடநூல் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக பணியாற்றினார். அதன் பின்பு இன்டர்பிரிட்டிங் என்ற மொழிபெயர் துறைத்தல் பணிகளில் ஓயாது ஈடுபட்டிருந்தார். தொலைவுகளுக்கு பயணிக்க முடியாத காலகட்டத்தின் போது கூட தொலைபேசி வழியான மொழிபெயர் துறைத்தல் பணிகளில் ஈடுபட்டார். திருமதி ரத்தினத்தை ஒரு பிராட்காஸ்டர், ஒலிபரப்பாளர் என்று சொல்வதை விட பிராட்காஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்வதுதான் பொருத்தமாகும். ஏனென்றால் அவரது பணிக்காலத்தில் பெரும்பகுதி நிர்வாக பணிகளிலேயே கழிந்தது. நிதானமும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமையும் கனிவும் அதே சமயம் கண்டிப்பும் எதையும் துணிந்து பேசக்கூடிய தன்னம்பிக்கையும் நிறைந்த அவர் நிர்வாக பணிகளுடன் நன்கு பொருந்தி போனார். தனது வானொலி அனுபவங்களை த கிரீன் லைட் என்ற நூலில் அவர் ஆவணப்படுத்தியும் இருக்கிறார். மொழி இலக்கிய உலகில் சமகால ஆளுமைகளுடனும் கவிஞர்களுடனும் நூலாசிரியர்களுடனும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடனும் இணைந்து பயணித்தவர் திருமதி ரத்தினம் அவர்கள்.
தமிழ் பேசும் நல்லுலகின் வானொலி தொலைக்காட்சி நேர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒலிபரப்பு கலைஞர் திரு பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் திருமதி ஞானம் ரத்னம் அவர்களை இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
எமது வானொலியில் கடந்த 9 தசாப்த காலமாக எத்தனையோ ஆயிரம் பேர் பல்லாயிரம் பேர் பணியாற்றி இருந்தாலும் கூட எமது வானொலியின் முகவரிகளாய் தடம் பதித்து சென்றவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அத்தகைய அழுத்தமான தடம் பதித்தவர்தான் திருமதி ஞானம் ரத்தினம் அவர்கள். இலங்கை வானொலி கூட்டுத்தாபனமாக மாற்றப்படுவதற்கு முன்பே படியில் இணைந்தவர். ஆரம்பத்தில் கல்வி சேவையில் மும்மொழிகளுக்கும் பொறுப்பாயிருந்த திருமதி ஜோசப் எனும் மோனி எலியாஸ் அவர்களது தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு தயாரிப்பாளராக இணைந்தவர். 64 நானும் ஒரு சன்மானம் பெறும் வானொலி கலைஞனாக தெரிவானதன் பின்னர் கல்வி சேவை நடத்திய குரல் தேர்விலும் ஒரு கலைஞனாக தெரிவானேன். அதன் பின்னர் திருமதி ஞானம் ரத்னம் அவர்களுடைய தயாரிப்பில் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நானும் குரல் கொடுத்திருக்கிறேன். அவரது அன்பு கணவர் தமிழறிஞர் திரு இ ரத்னம் அவர்கள் எழுதிய வானொலி நாடகங்களிலும் கூட திரு சானா அவர்களது நெறியாழ்கையில் நடித்த அனுபவம் எனக்குண்டு. திருமதி ஞானம் ரத்தினம் அவர்கள் கல்வி சேவையில் இருந்து தமிழ் தேசிய சேவைக்கு மாற்றலாகி பணியாற்றி வந்த காலத்தில் அவரிடம் இருந்த தலைமைத்துவ பண்புகள் காரணமாக தமிழ் தேசிய சேவையின் மேலதிக பணிப்பாளராகவும் உயர்ந்தார். குறுகிய காலத்துக்குள்ளேயே இலங்கை ரூபவாகினி தொலைக்காட்சி கூட்டுத்தாபனம் உருவாக்கப்பட்ட போது அங்கு நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பான முதலாவது பணிப்பாளராகும் பெருமையும் அவருக்கே கிடைத்தது. இளைய தலைமுறையினரிடம் இருக்கும் ஆற்றல்களை இனம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்புகள் அளித்து அவர்களை முன்னேற்றுவதில் அவர் வெற்றி கண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரால் முன்னேற்றம் கண்ட இளைய தலைமுறைக்கு ஒரு உதாரணம் தற்போது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நண்பர் விக்னேஸ்வரனை குறிப்பிடலாம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற கவி பாரதியின் கூற்றுக்கு பொருத்தமாக அவரது நிர்வாக திறமை விளங்கியது. வானொலி வரலாறு பற்றிய ஒரு ஆவண களஞ்சியமாகவே அவர் திகழ்ந்தார். ஏற்கனவே தன்னுடைய அனுபவங்களை நூல் வடிவில் கொண்டு வந்தவர்தான். வானொலி வரலாற்றை பற்றி இளைய தலைமுறை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆவண களஞ்சியத்தை தான் நாம் இழந்திருக்கின்றோம். 92 என்பது நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததற்கோர் அடையாளம் என்று சொல்லலாம். ஆனாலும் நாம் நேசித்த நம்மை நேசித்த நல்ல மனிதர்கள் பெண்மணிகளின் இழப்பு பெரும் துயரை தருவது இயல்பு. அவரை இழந்து தவிக்கும் குடும்ப உறவுகளுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்கள். அவரது ஆன்மா நட்பேறு அடைய எமது பிரார்த்தனைகள்.
சிட்னிக்கு குடிவந்த நாட்களிலிருந்து நெருங்கி பழகி வந்த இரா சத்யநாதன் அவர்கள் திருமதி ஞானம் ரத்னம் அவர்களது இழப்பு பெரும் இழப்பு என்கிறார்.
இவரது பணிக்காலத்தில் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் 1974 தொடக்கம் அவரோடு நானும் சமகாலத்தில் பணியாற்றியிருக்கிறேன். ரூபவாகினி தொலைக்காட்சி நிலையத்தை இலங்கையில் 1982 ஆரம்பிப்பதற்காக 1981 மலேசியாவில் நடைபெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு பயிற்சியின் போது அவருடன் இணைந்து மலேசியாவில் கோலாலம்பூரில் அமைந்துள்ள ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட் என்ற நிலையத்தில் 3 ஒரு குழுவாக நாங்கள் தங்கியிருந்திருக்கிறோம். இதன் காரணமாக மிக அண்மை காலம் வரை அவருடன் நான் தொடர்பில் இருந்தேன். அவர் எழுதிய கிரீன் லைட் என்ற நூலில் என்னை பற்றிய ஒரு பதிவையும் 2 அவர் பதிவு செய்திருக்கிறார். இறுதி காலத்தில் சிறிது நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் கடந்த சனியன்று காலமானார். அவர் விட்டு சென்ற வெற்றிடம் இந்த தலைமுறையினரால் உணரப்படாமல் போகக்கூடும். ஆனால் அவர் பணிபுரிந்த காலத்தில் அவரது அயராத சேவை மூலமாக அவர் பதித்து சென்றுள்ள தடம் மிக ஆழமானதும் தீர்க்கமானதுமாகும். அவரது ஆன்மா சாந்தி அடைவதாக.
அனைத்து விளக்குகளும் ஒரு நாள் அணைந்து விடுகின்றன. ஆனால் சில விளக்குகள் மற்றைய பல விளக்கு திரிகளையும் ஒளியேற்றிய பின்னர்தான் அணைகின்றன. அப்படி பல்வேறு விளக்குகளுக்கு ஒளியேற்றிய ஒரு பச்சை விளக்கு திருமதி ஞானம் ரத்னம் அவர்கள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.